புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே அஜி பேசுகிறேன். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் முதல் பெண் மருத்துவர் திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது நினைவு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துபட்டி 37 ஆண்டுகளாக தமிழாசிரியராக சிறந்து விளங்கியவர், முத்தமிழ் பாசறை வழங்கிய தமிழ்ச் செம்மல் விருது மற்றும் தொல்காப்பியர் விருது, புதுக்கோட்டை கவிராசன் அறக்கட்டளை வழங்கிய நல்லாசிரியர் விருது, அரிமா சங்கம் வழங்கிய நல்லாசிரியர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், தமிழ்நாடு அரசு பாடத்திட்ட குழு உறுப்பினர் மற்றும் பயிற்சியாளர், மதிப்பிற்குரிய திரு கூணா மானா திருப்பதி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை இணையர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தனி ஒரு மாணவியாக தமிழகத்தின் மருத்துவ கல்லூரியில் அடியெடுத்து வைத்தவர்தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் தேவதாசி முறை ஒழிப்பிற்காக முக்கிய பங்காற்றியவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது நினைவை சிறப்பிக்கும் வகையில் அவர்களது வாழ்க்கை வரலாறு மற்றும் சமூக தொண்டு குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஐயா.
முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். பொதுவாக புதுக்கோட்டை மாவட்டம் பெண்களை போற்றக்கூடிய மாவட்டம். தென்னிந்தியாவிலேயே முதல் பெண்கள் கல்லூரி புதுக்கோட்டையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குப்பராவட்டியில் கலைமகள் கல்லூரி என்ற பெயரில் அந்த காலத்திலே தொடங்கியிருக்கிறார். இந்தியாவிலேயே முதல் பெண் ஆதீனம் இங்கே சிவபெருந்தா தேவி ஆதீனம் புதுக்கோட்டையில் இருக்கிறது. திருமயத்தில் இருக்கிற குகை ஓவியங்கள்ல 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியம் ஒன்று பெண் தலைமை ஏற்று உணவு பங்கீட்டை கொடுத்ததை ஒரு ஓவியமாக வரைந்திருக்கிறார்கள். அதை கண்டெடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பெண் தலைமை ஏற்றிருக்கிறார். அந்த நிகழ்ச்சி செட்டி நாட்டிலே பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய முறை உண்டு. அப்பத்தால் ஆயால் என்று பெயரிட்டு செட்டி நாட்டிலே பெண் தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் புதுக்கோட்டை மன்னருடைய குல தெய்வமாக விளங்குவது பிரகரம்பா தாஸ் என்றுதான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதுபோல பெண்களை போற்றக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். பொதுவாகவே பெண்களை போற்றுகின்ற மொழி தமிழ் மொழி. பெண் பிள்ளைகளே வேண்டாம் என்று விரதம் இருந்த அந்த காலத்தில் வடமொழி இலக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழிலே இருக்கிற 500 என்ற நூல் பெண் பிள்ளை எனக்கு பிறக்க வேண்டும் என்று ஒரு தலைவன் தவம் இருந்ததை சுட்டிக்காட்டுகிறேன். அப்படி பெண்களை போற்றுகின்ற தமிழ் மொழியிலே, பெண்களை போற்றுகின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திலே பெண்களுடைய சிறந்த பெண்மணியாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முதல் பெண் மருத்துவர் தோன்றினார். அவர் வந்து முதல் என்பது அவங்களுடைய குடும்பத்துக்கே நிலை. அதாவது அவருடைய அப்பா தந்தையார் வந்து நாராயணசாமி அவர்கள் புதுக்கோட்டை கல்லூரி 100 ஆண்டுகளை கண்ட புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியுடைய முதல் டைரக்டர். அப்பெல்லாம் முதல்வரை டைரக்டர் சொல்லுவாங்க. முதல் டைரக்டராக விளங்கியவர் அவர். அதுபோல முத்துலட்சுமி ரெட்டியினுடைய சகோதரி நல்லமுத்து அவர்கள் சென்னை ராணிமேரி கல்லூரியினுடைய முதல் பெண் முதல்வராக விளங்கினார். இப்படி முதல் அதாவது ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது முத்துலட்சுமி குடும்பத்திற்கே எல்லாருக்கும் பொருத்தமாக. புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்று சொன்னால் இந்தியாவினுடைய உயரிய விருதுகள் என்று சொல்றோம்ல, பத்மபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 7 பேர். அதுல 4 பேர் ஆண்கள். ஜெமினி கணேசன், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டியினுடைய மகன், வலையபட்டி சுப்பிரமணியம், கவிஞர் பாலா இவர்கள்லாம் ஆண்கள். பெண்கள்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பத்மபூஷன் விருது பெற்றார். ராலிமலையைச் சேர்ந்த முத்து கண்ணம்மா என்பவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றார். டாக்டர் சாந்தா அவர்கள் திருமயத்தைச் சேர்ந்தவர், அவர்கள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் 3 விருதுகளையும் பெற்ற ஒரு பெண்மணியாக பிறந்தார். இப்படி புதுக்கோட்டையில நிறைய விருதுகளை பெற்றவர்கள் வாழ்ந்த இடத்துல 3 பெண்மணிகள், 7 பேர்ல 3 பேர் பெண்களாக இருக்கிறார். அப்படி முதல் பெண் மருத்துவராக தோன்றியவர். தந்தையாரும் முதல் கல்லூரியுடைய டைரக்டராக இருந்தவர். அவர் சந்திரம்மாள் என்ற தன்னுடைய மனைவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதாவது கலப்பு திருமணம். அந்த காலத்துல கலப்பு திருமணம் என்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு செயல். கலப்பு திருமணம் செய்து கொண்டார். அவருடைய பிள்ளைகள் 3 பேருமே சிறந்த நிலைக்கு வந்தவர். அதுல முதல் பெண் வந்து முத்துலட்சுமி ரெட்டி, 2வது பெண் தான் ராணிமேரி கல்லூரியுடைய முதல்வராக இருந்தார், 3வது பெண் சுந்தராமாவும் இசைக்கலையிலும் தமிழ் இலக்கியத்திலும் மிக தேர்ந்த புலமை பெற்றவராக இருந்தார். ஒரே மகன் ராமையா, அவரும் மிகச்சிறந்த வழக்கறிஞராக சென்னையிலே பணியாற்றினார். இப்படி மிகச்சிறந்த குடும்ப, அதாவது குடும்ப பாரம்பரியம்னா முத்துலட்சுமியுடைய குடும்பம் வந்து கல்வியினால் சிறந்த குடும்பம், கல்வியினால் சிறந்த குடும்ப பின்னையிலே வந்தவர் முத்துலட்சுமி. இருந்தாலும் கூட அந்த கால சூழ்நிலையில அவருடைய கல்வி, அவர் பெற்ற கல்வி என்பது எவ்வளவு இடையூறுகளுக்கு இடையிலே, அவருடைய தந்தையார் வந்து ஒரு கல்லூரியினுடைய டைரக்டரா இருந்தாலும் கூட, கல்லூரியுடைய முதல்வராக இருந்தாலும் கூட, அந்த காலத்துல பெண்களை வந்து கல்லூரிக்கு அனுப்புகின்ற பழக்கம் இல்லை. பள்ளியிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் முத்துலட்சுமி ரெட்டி. 1902 அவர் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதுகிற போது 100 மாணவர்கள் எழுதினார்கள், அதுல 10 மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றார்கள். அதுல முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் நம்முடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர். அப்படி கல்வியிலே சிறந்து விளங்கிய அவர் மேற்கொண்டு படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. ஏன்னா அப்போதான் பெண்களை பள்ளி அனுப்புவது இல்லை. அந்த நிலை அவருடைய தந்தையாரும் அவரை கல்லூரிக்கு அனுப்புவதாக இல்லை. அவர் இயக்குநராக இருந்தாலும் கூட, ஒரு கல்லூரியுடைய முதல்வராக இருந்தாலும் கூட, பெண் கல்வி அந்த அளவு அந்த காலத்திலே ஈடுபடவில்லை. அந்த நேரத்திலேதான் அவருடைய தமிழாசிரியர் சரவண பிள்ளை, மன்னர் கல்லூரியுடைய அறிவியல் ஆசிரியர் ராதாகிருஷ்ண, அவருடைய அன்னொரு ஆசிரியர் பாலையா போன்றவர்கள் தந்தையுடன் பரிந்துரை செய்கிறார். இவருடைய அறிவு மிகச்சிறந்த பெண்மணி, இதனை இங்கே கட்டாயம் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்தையாரிடம் பரிந்துரை செய்கிறார். அவருடைய பரிந்துரையின் பேரிலே தந்தையார் படிக்க வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கு அப்பொழுது இடம் இல்லை, கல்லூரியில பெண்களுக்கு இடம் இல்லை. ஆனால் மன்னருடைய சிறப்பு அனுமதியின் பேரிலே பெண்கள் படிக்கலாம். அந்த வகையிலே அவருடைய பெற்றோர் வந்து மன்னரை, புதுக்கோட்டை மன்னரை சந்தித்து சிறப்பு அனுமதி பெற்று முத்துலட்சுமி அவர்கள் கல்லூரியில் மாணவராக சேர்ந்தார். அப்பொழுது மாமன்னர் கல்லூரியில மாணவ ஆண்களே படித்துக் கொண்டிருந்தார்கள். முதன் முதலாக கல்லூரிக்கு சென்ற முதல் பெண் அந்த கல்லூரியில படிக்கும் போது கூட பாடம் நடத்துகின்ற பேராசிரியர் பாடம் நடத்துகிற பொழுது ஆண் மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள், பெண் இவர் ஒருவர் தான், இவர் தனியாக வலது பக்கம் உட்கார்ந்திருப்பார். மாணவர்களுக்கும் இவருக்கும் இடையிலே நடுவிலே ஒரு திரை இருக்கும், மாணவர்கள் இவரை பார்க்க முடியாது, பேராசிரியர் மட்டும் அவரை பார்க்க முடியும். நடையிலே ஒரு திரையிட்டு பாடம் நடக்கும். இதை பார்க்கிற போது இந்த பாரதிதாசனுடைய புரட்சி கவி இலக்கியத்திலே ஒரு செய்தி வரும், மன்னர் மகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக உதாரன் என்ற கவிஞர் செல்வான். அப்பொழுது உதாரனுக்கும் அந்த அமுதவல்லி என்ற மன்னனுடைய மகளுக்கும் நடுவிலே திரையிட்டு வைத்திருப்பான். மாணவியை சந்திக்க முடியாது, அமுதவல்லியை பார்க்க முடியாது, திரைக்கு இந்த பக்கத்தில இருந்து பாடம் நடத்துவார். அப்படி ஒரு காட்சியை புரட்சி கவிஞர் சொல்வார். அதே போன்ற ஒரு காட்சி இங்க வந்து மன்னர் கல்லூரியிலே நடுவிலே திரையிட்டு பாடம் நடந்தது. அந்த கல்லூரியிலே முதல் மாணவராக அவர் தேர்ச்சி பெற்றார். இடையில அவருக்கு கண் பார்வை குறைவு, உடல்நிலை கோளாறு எல்லாம் இருந்தது, இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. அதை அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அவர் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில முதல் பெண்மணி மாணவியாக அங்கே சேர்கிறார். இதுல சிறப்புன்னு கேட்டா, அங்கே மருத்துவக் கல்லூரியில சென்னையில படிக்கிற பொழுது நஞ்சுண்டராவ் என்பவருடைய நட்பு கிடைக்கிறது. அவர் மிகப்பெரு செல்வந்த. நஞ்சுண்டராவ் உள்ளத்திற்கு அடிக்கடி முத்துலட்சுமி அவர்கள் செல்வார்கள். அங்கே செல்லுகின்ற பொழுது கவிஞர் பாரதியாரை, மகாகவி பாரதியாரை சந்திக்கின்ற வாய்ப்பு முத்துலட்சுமி ரெட்டிக்கு சந்திக்கின்ற பொழுது பாரதியாருடைய பெருமைகளை கேள்விப்பட்டு என்னுடைய இந்தியா பத்திரிகைக்கு கட்டுரை எழுதி தர முடியுமா என்று கேட்கிறார். அதிலே அவர்கள் கட்டுரை எழுதி கொடுக்கிறார்கள். அப்படி கல்லூரியில மாணவியாக பயின்ற பொழுதே பாரதியாரோடு தொடர்பு ஏற்பட்டது அவருக்கு. அதன் பிறகு கல்லூரியிலே சிறப்பாக பயின்று அறுவை சிகிச்சை இயலிலே பட்டம் பெற்று முதல் இந்திய பெண் மருத்துவராக 1912 முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவராக செல்வார். இந்தியாவிலே முதல் பெண் மருத்துவர் அவர் தான். அப்படி படித்து முடித்தவுடன் இவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட சுந்தர ரெட்டி என்பவர், அவர் FRCS பட்டம் பெற்றவர், சென்னை மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சர் திவான் பகதூர் உபராயலு ரெட்டியாருடைய சகோதரி மகன், அவர் விரும்பி முத்துலட்சுமியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவராக வந்து கேட்கிறார், நான் முத்துலட்சுமியை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்கிறார். தந்தையார் மகிழ்ந்து அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிற போது வியப்பான செய்தி, முத்துலட்சுமி எதிலெல்லாம் புரட்சி செய்து இருக்கிறார் என்று பாருங்கள். அவர் வந்து கேட்ட உடனே, சுந்தர் ரெட்டி கேட்ட உடனே முத்துலட்சுமி அவரை சந்தித்து சில நிபந்தனைகளை விதிக்கிறார். ஒன்னு திருமணத்துக்கு ஒத்துக்கல, நிபந்தனைகளை விதிக்கிறார். என்னுடைய மருத்துவ கல்விக்கும் மருத்துவ பணிக்கும் எந்த இடையூறு இருக்கக்கூடாது. நான் ஏழைகளுக்கு இலவச தொண்டு செய்வேன். நிறைய இல்லங்களை அமைத்து சமூக தொண்டு செய்ய விரும்புகிறேன். இதற்கெல்லாம் இடையூறு இல்லாமல் நீங்களும் ஆதரவு கொடுத்தால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இத்தனை நிபந்தனைகள் போட்டு அதன் பிறகு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அவருடைய கணவரும் அவருடைய எல்லா பணிகளுக்கும் துணை, ஏன்னா முதல்ல நிபந்தனைகள் எல்லாம் போட்டதுனால எல்லா பணிகளுக்கும் துணை நின்று, இடையில முத்துலட்சுமி ரெட்டியினுடைய இளைய சகோதரி சுந்தராம்மாள் வந்து புற்றுநோயால் மாண்டு போகிறார். அது அவரை ரொம்ப பாதித்தது. அந்த நிலையிலேதான் அவர் புற்றுநோய்க்கு ஒரு மருத்துவம் காண வேண்டும் என்ற நிலையை உண்டு வங்கியது அதுதான். அவர் சென்னையில லண்டனுக்கு போயிருந்த போது அங்கே புற்றுநோய் மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டதை பார்த்துத்தான் தன்னுடைய சகோதரனுடைய மரணம் இரண்டும் அவரை பாதித்ததனால சென்னை லண்டன்ல இருக்கிற மருத்துவமனையை போல மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனையை சென்னையிலே அமைக்க வேண்டும் என்று எண்ணித்தான் அடையாறிலே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கான நிலையை கொண்டு வந்தார். அது புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பதற்கு முன்னாலே அவர் செய்த சமூக பணி என்று சொன்னால் அவ்வை ஆனால் குழந்தைகளை அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவர் புதுக்கோட்டையில வாழ்ந்திருந்த பொழுது பக்கத்து வீடுகளில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் தூக்கி வைத்து கொஞ்சுவார். அவருடைய பக்கத்து வீட்டில இருக்கிற ஒரு குழந்தை 2 வயது குழந்தை வந்து மிகவும் உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு நாள் முழுக்க தண்ணீர் கூட அருந்தாமல் உண்ணா நோக்கி இருந்து அந்த குழந்தைக்காக வேண்டி அந்த குழந்தை உடல்நலம் பெற்ற பிறகு மகிழ்ந்தார். அதுபோல இல்லங்களுக்கு சென்று நிறைய அன்பளிப்புகள் செய்வார். அப்பொழுது அந்த இல்லம் சரியாக குழந்தைகள் இல்லம் சரியாக நடைபெறாததை கண்டு தான் ஒரு மிகப்பெரிய இல்லத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஔவையார் பேரிலே தமிழ் இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதனால ஔவையார் பேரிலே ஔவை இல்லம் என்ற ஒரு இல்லத்தை சென்னையிலே தொடங்கும். எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளை போல பார்ப்பதற்காக ஒரு இல்லம் ஔவை இல்லம் தொடங்குவார். அவரது பிள்ளைகள் முதல் மகன் ராம் மோகன் என்பவர் டில்லியில திட்டக்குழு இயக்குநராக இருந்தார். அவருடைய முதல் மகன். அவருடைய இரண்டாவது மகன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி புற்றுநோய் மருத்துவமனையில பணிபுரிந்து மிகப்பெரிய சாதனையை செய்தார். அவர்கள் எல்லாம் பிள்ளைகளாக பார்த்தாலும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் போற்ற வேண்டும் என்பதற்காக ஔவை இல்லத்தை தொடங்கினார். இந்த சமூக பணிகளை செய்வதற்கு அவருக்கு முதலில் உதவி செய்வது இந்திய மாதர் சங்கம். இந்திய மாதர் சங்கம் அன்னிபெசன்ட் அம்மையாரால் அடையாளம் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த இந்திய மாதர் சங்கத்தில் 1917 தன்னை உறுப்பினராக அமைத்துக் கொண்டு அதில் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தார். 1926 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பெண்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று இந்திய மாதர் சங்கம் போராடியது. அதன் மூலமாக வாக்குரிமை பெற்ற பின்னர் இவர் மேல் சபை உறுப்பினராகி உலகத்திலேயே முதல் சட்டமன்ற துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் சட்டமன்ற பெண் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற துணைத் தலைவராக இருந்த போது நிறைய சாதனைகளை செய்தார். அதில் குறிப்பிடத்தக்க சாதனை தேவராசி ஒழிப்பு சட்டம். திரு சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த சட்டத்தை எதிர்த்த போதும் கூட பெரியார் போன்ற ஆதரவாளர்களுடைய துணையோடு அந்த சட்டத்தை சிறப்பாக அவர் நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சார்பாக 1929 வட்டமேசை மாநாட்டிலே கலந்து கொண்டார். அமெரிக்காவில் நடந்த சிகாகோ மாநாட்டில கலந்து கொண்டார். இப்படி பல மாநாடுகளை கலந்து கொண்டு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனாலும் கூட அவருக்கு தாய் மண் தான் பிடித்திருந்தது. தாய் மண்ணிலே ஏதாவது சமூக பணிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் அவ்வை இலத்தை தொடங்கினார். அதன் பிறகு அடையாறிலே புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை மிகவும் சிரமப்பட்டு தொடங்கினார். அரசு அவருக்கு ஆதரவு தரவில்லை. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக முயற்சி செய்தார். நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்பொழுது நாடக உலகிலே புகழ்பெற்று விளங்கிய DK பகவதி DK சண்முகம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஔவையார் நாடகத்தை இவருக்காக நடத்தி கொடுத்தார். அதுல வருகின்ற பணம் முழுவதையும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்கு நன்கொடையாக வழங்கினார் ஔவையார் நாடகம். அதனாலே ஔவை DK சண்முகமே அவருக்கு புகழ் பேர் ஏற்பட்டது. அவர்கள் வந்து இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திற்காகவே நாடகத்தை நடத்தி அதுல வருகிற நன்கொடையை வழங்கினார்கள். இவர் இது போன்ற நல்ல பலருடைய நன்கொடையால், அதுபோல வசுபதி ராமசாமி என்கிற இவருடைய தோழி எடுத்தாளர், அவர் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்கொடை வசூலித்துக் கொடுத்தார்கள். அரசு 1,00,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தது. சமூக மக்கள் பொதுநல நிதியிலிருந்து 2,00,000 ரூபாய் நன்கொடை பெறப்பட்டது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனையை 1952 அக்டோபர் மாதம் சென்னையிலே அவர் துவக்கினார். அது அப்போருந்த குடியரசுத் தலைவர் பாராட்டினார். பண்டிதர் நேரு அவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு முத்துலட்சுமியை மிகவும் பாராட்டி அவருடைய முயற்சிகளை பாராட்டி அவர் புற்றுநோய் மருத்துவமனை உருவாவதற்கு செய்த தியாகங்களை பாராட்டி பேசினார். இப்படி எல்லாம் சிறந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் சமூகத்திற்காக அர்ப்பணித்து உருவானதுதான் அந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். அந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்திலே சென்னையிலே அவருடைய மகன் நீண்ட ஆண்டுகள் இயக்குநராக இருந்து பணிபுரிந்தார். அதன் பிறகு டாக்டர் சாந்தா அவர்கள், நான் முன்னாலே சொன்னேன், 3 தேசிய விருதுகளை 3 சிறந்த தேசிய விருதுகள் பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ, 3 விருதுகளை பெற்ற டாக்டர் சாந்தா அவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். அவர் 2 மிகச்சிறந்த பங்கை இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துக்கு வழங்கினார். அவருடைய தொண்டை பாராட்டி 2005 ஆசியாவுடைய உயர்ந்த மகசே விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 23,00,000 ரூபாய் பரிசோடு அந்த விருது வழங்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களும் பின்னால் வந்தவர்களும் முத்துலட்சுமியை பாராட்டினார்கள். அவருக்கு அவருடைய தொண்டுகளை பாராட்டினார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டம் என்று ஒன்றை தொடங்கினார். அந்த திட்டத்திற்கு முத்துலட்சுமி பெயர் தான் வைத்தார். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் என்று வழங்கினார்கள். அதுபோல அவ்வை இல்லத்திற்கு மேலால் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய நன்கொடை கொடுத்தார்கள். ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த நிறைய நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அவ்வை இல்லத்திற்கு. அதுபோல 1952 ஒட்டி மிகச்சிறந்த அவருடைய நூற்றாண்டுக்காக தமிழ்நாடு அரசு அவருக்கு அஞ்சல் உரை வெளியிட்டது, அஞ்சல் தலை வெளியிட்டது. இப்படி நிறைய பேர் செய்தாலும் கூட புதுக்கோட்டை மண் புதுக்கோட்டையிலே சிவபெருந்தாதேவி ஆதீனத்திலே முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய வெண்கல சிலை முழு உருவச் சிலையை நிறுவி முத்துலட்சுமியுடைய பேரிலே ஆண்டுதோறும் விழா கொண்டாடி அவருக்கு ஏழை மகளிர்களுக்கு உதவி பெறுவதற்கு தையல் இயந்திரங்களை வழங்கி செய்கிறார். எல்லோரும் பாராட்டினாலும் கூட முத்துலட்சுமி மிகவும் பிடித்த மண் புதுக்கோட்டை மண். அவர் புதுக்கோட்டையிலே பிறந்து வளர்ந்ததால் புதுக்கோட்டை மண் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னார். தமிழ்நாடு அரசு பாராட்டுகிறது, தமிழ்நாடு இந்தியா பாராட்டுகிறது. புதுக்கோட்டை மண்ணும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பாராட்டுகிறது. அவருக்கு முழு உழுவ சிறை வைத்து அவருக்கு சிறப்பு செய்திருக்கிறது.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க ஐயா. இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் நினைவு நாளான இன்று அவர் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் நற்சாந்துபட்டி தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை உறுப்பினர் மற்றும் பயிற்சியாளர் மதிப்பிற்குரிய திரு கூணாமானா திருப்பதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய நினைவு தினத்திலே அவரை பற்றி சிந்தனை செய்வதற்கு வாய்ப்படுத்த புதுகை எஃப்எம் வானொலிக்கும் கேட்டிருந்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேயர்களே, இதுவரை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களது வாழ்க்கை வரலாறும் சமூக தொண்டும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் நற்சாந்துபட்டி தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை பயிற்சியாளர் திரு கூணாமானா திருப்பதி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.